إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இன்னும் ரெண்டு மூன்று தினங்கள்ல நோன்பு பெருநாள் நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். அதுக்கடையில் ஒரு கேள்வி ஒன்று கிளப்பப்பட்டிருக்கிறது எங்களை நோக்கி. அவ பெருநாள் சம்பந்தமாக அந்த கேள்வி இருக்கிறதுனால தான் எல்லாரையும் இன்றைக்கு வர சொல்லி சொன்னது. அந்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்றதுக்கு அது இங்கே வேறு விதமாக சூறா ஒன்று இருக்குது. அதுக்கு அமீர் எல்லாரையும் வர சொல்லிக்கிண்டு சொன்னதாக ஒரு எனக்கு கேள்விப்பட்டது. அப்படி சூறா ஒன்றும் இல்லை, இந்த விஷயத்தை விளக்கத்தான் எல்லாரையும் வர சொல்லி சொன்னது. அது என்னான்னு கேட்டால், இந்த குர்ஆன் ஹதீஸை தவிர உள்ளவைகளையும் பின்பற்ற என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிற இப்போ உருவாகிட்டு, அவங்க ஒரு சந்தேகத்தை ஒன்று வச்சுக்காங்க. எப்படின்னா, குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றணும், இஜ்மாஉ ஸஹாபா அது இதெல்லாம் பின்பற்றக்கூடாதுன்னு சொன்னால் இவங்க எப்படி பெருநாள் கொண்டாடுவாங்க? பெருநாள் கொண்டாடக்கூடிய நேரம் குர்ஆன் ஹதீஸ்ல இல்லை, அது இஜ்மாஉ ஸஹாபாவில் இருக்குது. அப்ப எப்படி இஜ்மாஉ ஸஹாபாவை தள்ளிட்டு குர்ஆன் ஹதீஸ் மட்டும் மார்க்கம் சொல்றது? அப்ப இவங்க குர்ஆன் ஹதீஸ் என்று சொன்னாலும் இவங்களும் இஜ்மாஉ ஸஹாபாவை பின்பற்றுறாங்க என்று ஒரு ஒரு கருத்து, ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கு. அது சம்பந்தமாக நாம பார்க்கத்தான் எல்லாரையும் வர சொன்னேன். பெருநாள் நெருங்கிட்ட அப்ப எந்த ஒரு வணக்கத்தை நாங்க செஞ்சாலும் அது உறுதியாக இருக்கணும், அதுக்கு பலமான ஆதாரங்கள் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கணும். அப்ப இவங்க இந்த கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்களா, இது என்னங்கிறத நாம இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பார்ப்போம் கொஞ்ச நேரத்துக்கு. அப்ப உலகத்திலேயே இஸ்லாத்தின் மூலாதாரம் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், செயல்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குன்னா அது நாம தான். இலங்கையில் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான். வேற உலகத்தில் எங்கேயுமே இப்படி ஒரு நம்பிக்கை அகீதாவில் ஒரு கூட்டம் கிடையாது. அப்ப நாங்க மட்டும்தான் இஸ்லாத்தின் மூலாதாரம் குர்ஆன் ஹதீஸ், எந்த ஒரு வணக்க வழிபாடுகளும் அகீதாவும் இந்த குர்ஆன் ஹதீஸ் இருந்துதான் எடுக்கணும், இதை தவிர உள்ளவைகளை பின்பற்றுவது இஸ்லாத்தில் உள்ளது அல்ல, அது இணையை ஏற்படுத்தும் நரகத்தில் கொண்டு தள்ளும்னு நாங்க சொல்றோம். அதே போல செயல்படுத்துறோம். ஏனைய அமைப்புகள் அப்படி இல்லை, அவங்களுக்கு தெரியும். அவங்கள பல மூலாதாரங்களை வச்சிருக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் மௌகூப் அதீதி தவாத்துல் அமலு வஹ்மு ஸஹாபா கியாஸ் இஸ்திஹ்ஸான் இஸ்திஸ்ஹா மசாலிகள் முர்சலா இப்படி ஒரு தொகை இருக்கிறது. அப்ப நாங்க மட்டும்தான் இந்த ரெண்டை பின்பற்றுறது. அப்ப ஒரு கேள்வி வருது, ஏனைய சில அமைப்புகளும் இருக்கிறாங்க குர்ஆன் ஹதீஸ் நான் சொல்றாங்க அப்படின்னு, அந்த அமைப்புகள்ல ஆக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இதுதான் ஜமாஅத் கூட்டம். குர்ஆன் ஹதீஸ் அடிச்சு சொல்றாங்க, வெளியில பார்க்கும் போது யார நினைப்பாங்க ஜமாஅத்தில் முஸ்லிமின் மாதிரி தான் அவங்க அப்படின்னு, ஒரு காலமும் கிடையாது, ஒரு காலமும் அவங்கள எந்த அமைப்பு இது இல்லை அக்கைதா. இதை ஒரு ஆள் செக் பண்றேன்னு நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆள் இந்தியாவுக்கு போய் பி ஜெயினுலாபியை சந்திச்சு சும்மா நீங்க அவர்கிட்ட கேளுங்க, இப்ப கொஞ்சம் முஸ்லீம்கள் கொஞ்சம் பேர் தொழாம இருக்கிறாங்களே இவங்க யார், ஜக்காத்து கொடுக்காத முஸ்லீம்கள் சொன்னா அவங்களுக்கு தெரியும் இருக்கிறாங்களே இவங்க யார், மதுகப்புகளை பின்பற்றுறாங்களா குர்ஆன் ஹதீஸை விட்டு போட்டு இவங்க யார், ஆபத்தான நேரத்தில் யா முஹியத்தீன் அழைக்கிறாங்களே இவங்க யார், கபூர் வணக்கம் செய்யறாங்களே இவங்க யார் என்று கேட்டுப்பாரு சொல்லுவாரா, அவங்க முஸ்லீம் இல்ல முஷ்ரிக்கு காஃபிருண்டு கிடையாது, எந்த ஒரு அமைப்பிலும் இந்த தீர்ப்பு கிடையாது. சொல்லுவாங்க வழிகட்ட முஸ்லீம்கள் சொல்லுவாங்க, இதான் அவங்களோட தீர்ப்பு. ஏன்னா அவங்கள ஒரு அடிப்படை இருக்கு, கலிமா சொன்னவங்க எல்லாம் முஸ்லீம்கள் அப்படின்னு, அதாவது அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்ப பிஜே அப்படி சொல்றது இல்லைன்னா மற்றவங்க தெரிஞ்ச விஷயம். அப்போ வெறுமனே அவங்க குர்ஆன் ஹதீஸ் சொன்னதுக்கு என்ன செயல்பாடு இல்லை. ஆனா ஜமாஅத்துல் முஸ்லிமில ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு தொழாத ஆள் யாரு, சொல்லுவோம் காபிர், கொஞ்சமும் பின்வாங்க மாட்டான். ஜக்காத்து கொடுக்காதால் யாரு, முஷ்ரிக் சொல்லுவோம். மதுஹப்பை பின்பற்றவர் யாரு, முஷ்ரிக் காஃபிர் சொல்லுவோம். அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பவர்கள் யார், முஷ்ரிக் சொல்லுவோம். கபூர் வணக்கம் செய்யக்கூடியவங்க யாரு சொல்லுவோம், முஷ்ரிக்கள் காஃபிர்கள். அப்ப ஜமாஅத்துல் முஸ்லிமீல சொல்லும் செயலும் சரியாயிருக்கு குர்ஆன் சரி அவங்கள இல்ல. அதனால வெறுமனே குர்ஆன் ஹதீஸ் குர்ஆன் ஹதீஸ் கோஷமிடுறாங்கள, இது ஒரு சும்மா ஒரு ஒரு அர்த்தம் இல்லாத ஒண்ணுதான், செயல்பாடு கிடையாது, ரெண்டும் இருக்கும். அப்ப இதுல நமக்கு வழங்குது உலகத்திலேயே குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் இது இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான், வேற யாருமே இல்லை. அப்ப இந்த கூட்டம் ஒண்ணுதான் ஹக்கில் இருக்குது, சத்தியத்தில் இருக்குது. அதனால நாம என்ன சொல்றோன்னு கேட்டால், எந்த ஒரு வணக்கத்தை நாம செய்வதாக இருந்தாலும் ஒரு இபாதத் அல்லது ஒரு நம்பிக்கை அகீதா நாம சொல்றோம், இதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல பலமான ஆதாரம் இருக்கும். ஆதாரம் இல்ல செய்யவும் கூடாது நம்பவும் கூடாது, இதுதான் எங்களுடைய இந்த சரியான அசல் இஸ்லாம். இதுதான் இப்படி ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்கும் என்று சொன்னா அதுதான் முஸ்லீம் கூட்டம், அதுல போய் கட்டாயம் சேர்ந்து கொள்ளும். அப்ப நாங்க பாக்குறோம் தயாரிக்கிறோம், இதுதான் அந்த கூட்டம், வேற எங்கேயும் கிடையாது. அப்ப இபாதத்துகளுக்கும் அகீதாக்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ்ல சரியான ஆதாரம் வேணும், அதைத்தான் இப்ப நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் வேற எதையும் பின்பற்ற கூடாது. அப்ப கூடாதவைகள் இந்த இஜ்மாவெல்லாம் வந்துடும், இதெல்லாம் கூடாது அப்படின்னு. அப்ப அந்த அடிப்படையில் நாம இலங்கையில் இயங்கிக் கொண்டிருக்கும் போது இடையில நடந்த சில நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரியும். இப்ப நாம முந்தி ஒரு கூட்டத்தோட இருந்து பிறகு வாக்கு பண்ண உள்ளுக்க சரியான மோசடி குர்ஆனுக்கு முரணான கொள்கைகள், அப்ப நாம அதை விட்டு விலகி நாம தனியா போய் இயங்கிக் கொண்டு இருக்கிறோம் சத்தியத்துல. அந்த நேரத்துல ஒரு கூட்டம் அந்த கொள்கை அவங்க சொல்றது சரின்னு போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் ஆறாங்கட்டையில கொஞ்சம் புல்மோட்டையில அப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அதுவும் நிறைய பேர் ஆறு ஏழு பேர் வந்து சேர்ந்துட்டாங்க நம்மளோட ஜமாஅத்துல, அதுக்குள்ள அவங்களுக்குள்ள பல பிரிவுகள் இருக்குது. அப்ப அந்த ஹிபத் ரஹ்மான் மொழியோட இருந்த ஆட்களை ஒரு ஏழு பேர் அல்ஹம்துலில்லாஹ் வந்து சேர்ந்துட்டாங்க புயத்தாலையில. இனி எல்லாரோட நிலவையும் அப்படித்தான் இன்ஷா அது எல்லாம் வந்து ஹக்குல சேர்ந்துடும், இதுக்கு எங்க இயலாது அவங்களுக்கு. அப்ப அவங்கள ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க, அப்ப பெருநாள் தொழுக எப்படி தொழுவீங்க? இஜ்மாவு சஹாபாவை எடுக்கணும், அப்படி எடுக்கிற இல்லைன்னு சொன்னா எப்படி நீங்க பெருநாள் தொழுக தொழுவீங்கன்னு கேக்குறாங்க. ஏன் பெருநாள் நபி தொழிலையா தொழுதான் ஆதாரம் இஜ்மாவு சஹாபாங்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆதாரத்தை கொண்டுகிட்டு வராங்க, என்ன அப்துல்லாஹி இப்னு குஷ் என்று ஒரு சஹாபி அபூ தாவூத் சஹியான ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பிறகு ஒரு ஹலீஃபாவுடைய காலத்துல பெருநாள் தொழுகைக்கு போறாங்க மைதானத்துக்கு. போய் பார்த்தா ஜனங்கள்லாம் வந்துட்டு தொழுகைக்கிறதுக்கு அமீர் வர இல்லை. அப்ப சொல்றாங்க இந்த இமாம் வர சுணங்கினத்தை கொஞ்சம் கண்டிக்காங்க அவங்க ஒரு ஆள்கிட்ட, என்ன அப்படி சுணக்கம் சொல்லிட்டு சொன்னாங்க, இன்ன கது குன்னா பரகனா ஆதிஹிசா, நாங்க இந்த நேரத்தில் தொழுது முடிச்சிட்டோம், முந்தி நாங்க தொழுது முடிச்சிருவோம் இந்த நேரத்தில் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதை வச்சுதான் இவங்க சொல்றாங்க பெருநாள் தொழுகைக்கு ஆதாரம் இஜ்மா சாகாபா. இந்த நேரத்தில் நாங்க தொழுது முடிச்சிருப்போம், இதுல நபியுடைய காலம் வர இல்லை. நபியுடைய காலம் வந்தா ஹதீஸா போயிடும், ஃபி அஹதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய காலத்துல நாங்க இந்த டைம்ல தொழுது முடிச்சிருப்போம் சொன்னா அது ஹதீஸ். ஆனா அங்க அது இல்லை, நபியுடைய காலம் இல்ல, அப்ப இது இஜ்மா சஹாபா என்று சொல்றாங்க. சொல்லிட்டு அது எந்த நேரம் என்று சொன்னால் தஸ்பீஹ் அதாவது துஹா தொழுகை தொழக்கூடிய நேரம் என்று சொன்னதா அபூ தாவூத் இருக்குது. இதை வச்சுத்தான் அவங்க சொல்றாங்க பெருநாள் தொழுகை ஆதாரம் இஜ்மா சஹாபா. அது எல்லா பிரிவும் அப்படித்தான், குர்ஆன் ஹதீஸ் இருந்தாலும் இஜ்மா சஹாபா வந்தா அது அவங்ககிட்ட இதை விட பலமான பிரிவுல குர்ஆன் ஹதீஸ் அப்படியே வச்சு போட்டு அதைத்தான் ஆதாரமா எடுப்பாங்க. இவரு வழிகேடு, இவர் குர்ஆன் ஹதீஸ்லயும் இருந்து இஜ்மா சஹாபாவில இருந்தால் அது இஜ்மா சஹாபா அந்த ஹதீஸ் தான், அது சந்தேகம் இல்லை. ஆனா குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல இஜ்மா சஹாபா மட்டும் இருக்குது அதை மார்க்கமா எடுக்கிறது கூடாது. அப்படிதான் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குது அது அப்படியே வச்சு போட்டு இஜ்மா சஹாபா ஆதாரமாக சொல்வதும் பிழை. இது அந்த பிரிவுகள் அப்படி இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வகையில தான் அவங்க சொல்றாங்க அப்ப ஜமாஅத்துல் முஸ்லிமீனும் இஜ்மா சஹாபாவை பின்பற்றுறாங்க பெருநாள் தொழுகைக்கு, எங்க ஆதாரம் எங்களுக்குன்னு கேட்கிறாங்க. அப்ப இத கொஞ்சம் நாம சுருக்கமா பார்த்துக்கிட்டா போதும், இதுதான் மிக முக்கியம் இன்றைக்கு. அப்ப இந்த அபூதாவில் வந்திருக்கக்கூடிய இந்த இஜ்மா சஹாபா இருக்கிற இதுல நபியுடைய காலம் இல்லை, அதனால அது இஜ்மா சஹாபா அதை நாம மறக்க இல்லை. அதே நேரத்தில் இப்னு ஹஜர் ஃபத்ஹுல் பாரி என்ற நூலில் இதை கொண்டுகிட்டு வரார். கொண்டுகிட்டு வந்து சொல்றாரு சில ரிவாயத்துகளில் ஃபி அஹதின் நபின்னு இருக்கிறான். அந்த அப்துல்லா இப்னு புஷ்ரி சொல்றாங்க நபியுடைய காலத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் தொழுகையை முடித்திருப்போம், துஹா தொழுகையுடைய நேரம்
எண்டிருக்கிறேன்.
அப்ப இப்னு ஹஜர் சொல்றாங்க சில ரிவாயத்துகளிலே ஃபீ அஹ்தி நபி என்று இருக்கிறான். நபியுடைய காலத்தில் நாங்கள் இந்த நேரத்தில் தொழுது முடித்திருப்போம். அது எப்போ? துஹா தொழுக நேரம், காலை சூரியன் உதிச்சத்துக்கு போறாரு. அப்ப அப்படி வந்தால் இவங்கட வாதம் பழையாயா? அப்ப இது ஹதீஸ் தான். சரி, அதை அப்படியே வச்சிட்டு நாம வருவோம் திரும்பி குர்ஆன் ஹதீஸுக்கு. குர்ஆனில் பெருநாள் தொழுகையுடைய நேரம் சொல்லப்படவில்லை. ஹதீஸ் சஹீஹான ஹதீஸுகள் புகாரி முஸ்லீம் அபூதாவுதுல வருவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்றைய தினத்தில் முதன் முதலாக நாங்கள் பெருநாள் தொழுகையை தொழுவோம், அதுக்கு பிறகு அறுத்து பழியிறவைகளை செய்வோம் தான். அப்ப இன்றைய தினத்தில் அல் யௌம், இதைத்தான் கவனிக்கணும் நல்லா அரபுல. அல் யௌம், அல் லைலா, லைலாண்டா இரவு, அல் யௌம்டா நாள், காலையில இருந்து சூரியன் உதிச்சத்தில் இருந்து. இன்றைய தினத்தில் நாங்கள் முதலில் தொழுவோம், பிறகு நாங்கள் மற்ற அறுத்து பழியிறவை வச்சுக்கொள்வோம் சொன்னாங்க. சஹீஹான ஹதீஸ் இது எதை காட்டுது? இன்றைய தினத்தில் முதன் முதலில் தொழுவோம். தினம் எப்ப உண்டாகுது? சூரியன் உதிக்கத்திலே இருந்து. யௌம், சூரியன் உதிக்கணும். அப்ப சூரியன் உதிச்சத்துக்கு யௌம் உண்டாகுது. இந்த நாளில் தொழுவோம் என்றாங்க. அப்ப சூரியன் உதிக்க உடனே காலையில் ஃபஜ்ர் தொழுவதான்னு கேட்பாங்க இவங்க. அப்ப நீங்க ஹதீஸின் படி அதில் காட்டுங்க, ஃபஜ்ர் சூரியன் உதிச்ச உடனே தொழணும் அப்படிம்பாங்க. அப்படி இல்ல, வேற சரியான ஹதீஸ்ல வந்து சூரியன் உதிச்சு அது முழுமையா வெளியாகும் வரைக்கும் எந்த தொழுகையும் தொழக்கூடாது. தடை ஒண்ணும், நடு உச்சில இருக்கும் போது சாயம் வரைக்கும் தொழக்கூடாது. சூரியன் மறைஞ்சி முழுமையாக மறையும் வரை தொழக்கூடாது. மூணு இடத்துல தொழுக தடை. அப்ப ஃபஜ்ர் தொழ உடனே பெருநாள் தொழுக தொழலாமா? அந்த ஹதீஸ் எதை காட்டுது? இல்ல. அப்ப சூரியன் முழுமையாக உதிச்சு வந்துட்ட டைம் வந்துட்டு துஹா தொழுகட்டம் தொழலாம். அதுல இருந்து அது பகல் வரைக்கும் நேரம் இருக்கு. அப்ப இந்த சஹீஹ் புகாரி தெளிவா காட்டுது காலையில் தொழுக இருக்குது. இஜ்மாவு சஹாபா பக்கம் போக வேண்டிய அவசியம் இல்லையே. சூரியன் உதிச்சத்தில இருந்து தொழலாம், அதுக்கு முன்னாடி தொழையலாம். முழுமைய சூரியன் உதிச்சு வெளியாகும். அவ இப்ப திடீர்னு ஒரு கேள்விய போடுவாங்க, அப்ப பின்னேரம் தொழலாம. அப்படி இல்ல, அது வேற தடை வந்துச்சு. ஒரு கூட்டம் வந்துச்சு நபிட்ட, வந்துச்சுன்னா நான் பிற கண்டுட்டோம், டைம் போயிட்டு சொன்னாங்க, நோம்ப விடுங்க, நாளை காலையில் தொழுகைக்கு வாங்க. அவ வழங்க எப்ப சூரியன் உதிச்சு முடிஞ்ச உடனே தொழுக, அது வெயில் சரியா கடுமையாக இதாக வரைக்கும் தொழலாம். ஏன்னா மைதானத்தில் தொழுக, 11-12 மணிக்கு போய் தொழுக, ஏழமா வெயில் நின்று 7 அவ குறிப்பிட்ட டைம் மட்டும் சரி. லுஹா தொழுக 10 அப்படி வரைக்கும் தொழலாம். இப்ப திடீர்னு நாம இலங்கையில புறக்கண்டு அறிவிக்கும் போது உதாரணமா கனடாவில் காலையில் 9 ஆயிருக்கும் தொழுவாங்க, அமெரிக்காவில் 10 ஆயிருக்கும் தொழலாம். இன்னொரு நோர்வேல வந்துட்டு இருக்கும் 11:30 கட்டும் வெயில் தொழையல. அப்ப அடுத்த நாளைக்கு தான் சொல்லுவாங்க. அப்ப இந்த ஹதீஸ் மிக தெளிவா காட்டுது, இன்றைய தினத்தில் நாங்கள் முதலில் அறுத்து பலியிடுவோம், முதலில் தொழுவோம், அதுக்கு பிறகு அறுத்து பலியிடுவோம். அப்ப சூரியன் உதிச்சவனே தொழுக டைம் ஆயிடுச்சு. அந்த வியாபார கோஷ்டி வந்து சொல்லிச்சு. அப்ப என்ன சொன்னாங்க, காலை ஆனதும், இப்ப நோம்ப விடுங்க, காலை ஆனதும் தொழுகைக்கு போங்க. அவ ஹதீஸ்ல தெளிவா இருக்குது பெருநாள் தொழுகையுடைய நேரம். அப்ப இஜ்மா சஹாபாவுக்கு ஒரு ஆள் போகணுமாண்டா? இல்ல. இப்ப இங்க இவங்க சொன்னா இஜ்மா சஹாபான்னு சொன்னா சஹாபாக்கள் கூடி முடிவெடுத்தது இந்த நேரம் தொழுகண்டு. முதலாவது நாம கேட்க வேண்டிய கேள்வி, அப்ப இந்த இஜ்மாவு சஹாபாவுக்கு முந்தி எப்படி தொழுதாங்க முஸ்லீம்கள்? எதை வச்சு தொழுதாங்க? இஜ்மாவு சஹாபா உண்டாகினது வஃபாத்துக்கு பிறகு.
அப்ப வஃபாத்துக்கு முந்தி எப்படி பெருநாள் தொழிலாங்க முஸ்லீம்கள்? பதில் சொல்ல ஏலம் அவங்களுக்கு இல்ல. ஒண்ணு அடுத்து இஜ்மா சஹாபான்னு நீங்க சொல்றீங்களே, இது எப்ப கூடி எந்த இடத்துல முடிவெடுத்தாங்க? ஒரு ஆதாரம் இல்லை. முழு உலகத்திலே முஸ்லீம்கள் பறந்து கிடந்தாங்க, எல்லாரும் வந்து மதினாவில் எப்ப கூடி முடிவெடுத்தாங்க, இத்தனை டைமுக்கு தான் பெருநாள் தொழுக வேண்டும். அப்ப இதெல்லாம் நாம வழங்கிக் கொள்ளணும். இந்த வழிகெடுக்கிற கூட்டங்கள் மக்களை நேர்வழிக்கு போகாம தடுக்கிறதுக்கு செய்யக்கூடிய திட்டங்களும் முயற்சிகளும் நாங்க உறுதியா இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் பெருநாள் தொழுகை தெளிவா இருக்குது. வந்து சூரியன் உதிச்சு முழுமையாக தோன்றி இதற்கு பிறகு தொழுகை நேரம், வேற எந்த தொழுகையும் தொழக்கூடாது, அதுக்கு பிறகுதான் தொழுகண்டு வந்திருக்கு. அப்ப அந்தபடியா நாம இந்த தொழுகிறோம். ஒரு இடத்துல சில இடத்துல 6:30, சில இடத்துல 7, ஒரு மாதிரி தொழுகிறாங்க, டைம் இருக்குது. அப்ப இது ஒரு விஷயம். அப்ப இஜ்மாவு சஹாபாவை கொண்டு நாம பெருநாள் தொழுகை தொழுகிறது இல்லை, இது ஒரு சப்ஜெக்ட். இரண்டாவது கேட்கிறாங்க, சதகத்துல் ஃபித்ர் இருக்குத, இது எப்படி கொடுப்பீங்க? குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இல்லை. இது இஜ்மாவு சஹாபாவெல்லாம் இருக்குது. எப்படி சொல்றாங்க? இஜ்மா சஹாபா சொல்லுகின்றார்கள், நாங்கள் பெருநாள் தொழுகைக்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்களுக்கு முன்பு ஃபித்ராவை கொடுத்துருவோம். சஹாபாக்கள் இது நபியுடைய காலம் வர இல்லை. அப்ப இது இஜ்மா சஹாபா சொல்றாங்க. இப்ப ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அரிசி கொடுக்கிற விஷயம் இஜ்மா சஹாபாவை தான் பின்பற்றாங்க. இப்போ குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல, என்ன செய்யறன்னு கேக்குறாங்க. அப்ப இதையும் நாம சுருக்கமா பார்த்துக் கொள்வாங்க. முதல் விஷயம் நாம தெரிய வேணும், ஒரு வணக்க வழிபாடு குர்ஆன் ஹதீஸ்ல இல்லைன்னு சொன்னால் அது இல்லை. அதுக்கு இஜ்மா சஹாபாவுக்கு மார்க்கம் ஆக்க கூடாது. நாங்க குர்ஆன் ஹதீஸ்ல இப்படி செய்யுங்க செய்யணும், இப்படி செய்ய சொல்லி வரையிறேன்னா அது இல்லதான். இதுக்கு நாம இஜ்மா சஹாபாதிகளை வேற மூலாதாரத்தை தேடி மார்க்கமாக கூடாது. அப்ப வச்சுக்கொள்ளுங்க, இப்போ இந்த இது ஃபித்ரா சதகத்துல் ஃபித்ரா கொடுக்கறதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இல்லைன்னு சொன்னா அது இல்லைன்னு தான் வரும். அதுக்கு இஜ்மா சஹாபாவை நாங்க தேடி போகணுமா? இல்ல. ஏன்னா எங்களுக்கு வேற சட்டம் வந்துட்டு, வானத்திலிருந்து இறக்கத்தை பின்பற்றுங்க, வேற எதையும் பின்பற்றாதீங்க, ஹஜ்ஜத்தில் தாழ ரெண்டை தான் விட்டு போற, இதை குடிங்கன்னு தெளிவா வந்துட்டு, அந்த அடிப்படையில வச்சுதான் நாம சொல்றது. மற்றது பக்கம் நாம திரும்ப கூடாது அப்படின்னு அப்ப சொல்றா, நாங்கள் ஒரு நாள் இரண்டு நாட்களுக்கு முன்பு கொடுப்போம் அப்படின்னு. அப்ப இது மாவு சாபான்னு சொல்ல வராங்க அவங்க. சரி, இது சம்பந்தமாக என்ன சஹிஹான ஹதீஸ்கள், இதுல சந்தேகம் எல்லாம் புகாரி முஸ்லீம் எல்லாம் இருக்குது. ஜகாத்துல் ஃபித்ர் பத்தி குர்ஆன்ல எதுவும் இல்லை, எதுவுமே குர்ஆன் இதை பத்தி பேசவில்லை. ஜகாத்துல் ஃபித்ர் நோம்பு பிடிக்கிறவங்க கொடுக்கிறது ஹதீஸ்ல வந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரல ஜகாத்துல் ஃபித்ர், ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள் என்று ஒண்ணு இருக்கு. கடமை என்று வழங்கிட்டு கடமை. அடுத்தது அளவு சொன்னாங்க, ஒரு சா கொடுக்கணும் ஒரு ஆள், ஒரு சா. இன்னொரு ஹதீஸ்ல ஒரு சாயை கடமை ஆக்கினார்கள். ஒரு சா என்று சொன்னால் 2.5 கிலோ ஈத்தம்பளம் அல்லது எள்ளு குரக்கன் தோல் உரித்த கோதுமை, தோல் உரிக்காத கோதுமை 5 கிலோ வரும், அரிசி 2.5 கிலோ, நெல் 5 கிலோ, அதையும் சொல்லிட்டாங்க. அப்ப 2.5 கிலோ ஒரு ஆளு அன்றைக்கு கிடைச்ச குழந்தையில இருந்து கொடுக்கணும், அதுவும் வந்துட்டு கொடுக்கிற நேரம் அது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் ஜகாத்துல் ஃபித்ரை ஒப்படையுங்கள். தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் அவர் தொழுகைக்கு பிறகு கொடுத்தால் அது ஜகாத்துல் ஃபித்ர் அல்ல, வருமான சதக்காண்டு வர நன்மை கிடைக்காது, ஆனா அந்த நன்மை கிடைக்காது. அப்ப தொழுகைக்கு முந்தி கொடுக்கணும், தொழுகைக்கு பிச்சு கொடுத்தா அந்த நன்மை இல்லை. அப்ப தொழுகைக்கு முந்தி ஜகாத்துல் ஃபித்ர் கொடுங்கன்னு அவ இந்த ஹதீஸ் காட்டுது. ரமலான்ல பிறை உரி தோன்றியதுல இருந்து தொழுகைக்கு போகும் வரைக்கும் ஜகாத்துல் ஃபித்ர் கொண்டு ஒப்படைக்கலாம். வழியில பிற ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு கொடுக்கலாம். சஹாபாக்கள் ஒன்னு ரெண்டுக்கும் கொடுத்திருக்காது, அவங்கள செயல் கொடுத்திருக்கா வருவது. ஹதீஸ் காட்டுது அந்த மாசம் பூரா கொடுத்துருக்கலாம். அவ இஜ்மா சஹாபாவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ரமலானுடைய பிறை ஒன்னுல இருந்து தொழுகைக்கு போகிறதுக்கு இடையில ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கலாம். இதுதான் ஹதீஸ் காட்டுது. அவங்க ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முடி கொடுத்திருக்கிறாங்க. ஒரு ஆள் கொடுத்தா சரி, அது படை இல்லை. அஞ்சு நாளைக்கு முடி கொடுக்கிறாள், படை இல்லை. பத்து நாளைக்கு முடி கொடுக்கிறாள், படை இல்லை. தொலை போச்சல கொண்டு போய் கொடுக்கிறாள், அதுவும் சரி. ஆனா தொழுது முடிஞ்சா சரி வராது. குடுபட இல்லைன்னா கொடுக்கணும், அது ஃபித்ருடைய நன்மை கிடைக்காது அவங்களுக்கு. அப்ப ஜகாத்துல் ஃபித்ரும் தெளிவாயிட்டு அந்த மாசம் பூரா கொண்டு போய் ஒப்படைக்கலாம். பள்ளியில தனிப்பட்ட முறையில கொடுக்கல. அப்ப இவங்கிட்ட அந்த ரெண்டு வாரமும் அடிபட்டு போகுது. அப்ப நாங்க குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க் சொல்றோம். அப்ப குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க், இந்த அடிப்படையில நாங்க நடக்கணும். நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் இருக்கணும் குர்ஆன் ஹதீஸ். மற்றவங்க கேட்கணும், உலமாக்கள் அமீர்மார்கள் தெரிஞ்சவங்ககிட்ட அமீர்மார்கிட்ட கேட்கணும் ஆதாரம். தெரிஞ்சா தருவாங்க, இல்லாட்டி மேல இடத்துக்கு சொல்லி எடுத்து தருவாங்க. ஆதாரம் இருக்கணும், இல்லைன்னா இல்லை, அது அமல் இல்லை. உதாரணத்துக்கு பாருங்க, நாங்க என்ன சொல்றோம், குர்ஆன் ஹதீஸ் தான் இஸ்லாத்தின் மூலாதாரம். அப்போ நாங்க ஒரு மையத்தை குளிப்பாட்டுறோம், என்ன செய்யணும், குளிக்கணும். மண் ரத்தலில் மையத்தை வலியகத்தில், யார் மையத்தை கழுவுறாங்களோ குளிப்பாட்டுறாங்களோ அவர்கள் குளித்துக் கொள்ளவும் கட்டளை வந்துட்டு. இஜ்மா சஹாபா இருக்குது, குளிக்கிறது இல்லை. அப்போ தௌஹீதுல ஆக உச்சகட்டத்தில் இருந்த ஆட்கள் ஒரு ஆள் தான் ஷேகு பின்பாஸ் அல்பானி. அல்பானி அவருடைய இருவா என்ற ஒரு கிதாபில் எழுதுகிறார், ஒரு மையத்தை குளிப்பாட்டினால் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஹதீஸ்ல இருக்கிற குளித்துக் கொள்ளுங்கள் சொல்றாரு, சஹாபாக்கள் குளிக்க இல்லை. இதுதான் அந்த வழிகேட்டுக்கு கொண்டு போறது. பாத்தீங்களா, சஹியான ஹதீஸ்ல மண் கசலல் மையத்தை, மையத்தை யார் குளிப்பாட்டுகின்றாரோ அவர் குளித்துக் கொள்ளவும். ஹதீஸ்ல சஹாபாக்கள் குளிக்க இல்லை, இஜ்மா சஹாபா. அதை எடுத்து அல்பானி போட்டு சொல்றாரு, குளிப்பது அவசியம் இல்லை. சரியா, அவ என்னத்துக்கு நபி அல்பானிய வச்சிடலாங்க, நவீன சொல்லுக்கு வேலை இல்ல. அப்ப அல்பானி வச்சிருக்கேன், அவர் சொல்றது கேட்க வேண்டிய பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு பிளண்டு. அப்ப ஒரு மையத்து விஷயத்துல ஒரு முஸ்லிமான மையத்தை நாம குளிப்பாட்டினா குளிக்கணும், அதை சுமந்து சென்றால் ஒளி செய்யணும். முஸ்லிம் அல்லாத மையத்தை சுமந்து போனா குளிக்கணும். ஆனா ஜாகிலியத்திலேயே மூட நம்பிக்கை, ஒரு மையத்து வீட்டுக்கு போயிட்டு வந்தா ஆம்பளை பொம்பளை எல்லாம் குளிக்கணும், பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் கிட்ட வரமாட்டாங்க, வந்து அப்படி ஒழிச்சு விட்டு தள்ளி போய் குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள வருவாங்க. இது அவங்களோட மூட நம்பிக்கை. குளிப்பாற்றவங்க வந்துகிட்டு குளிக்கணும், தூக்கி போறவங்க ஒளி செய்யணும். முஸ்லீம் அல்லாத மையத்துகளால் தூக்கிட்டு போனா அவர் குளிக்கணும், இதுதான் சட்டம். அப்ப பாத்தீங்களா, எப்படி இந்த குர்ஆன் ஹதீஸை விட்டுட்டு போறாங்க இஜ்மாவு சஹாபாக்கு. Ha 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 ha. இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாடிய விடுங்க, தாடிய வளருங்க, தாடிய அடர்த்தியா வைங்க, யூத கிறிஸ்தவர்களுக்கும் மாறு செய்யுங்க, அவங்க தாடிய வரக்குவாங்க, கச்சரிப்பாங்க, வீச்சு. அப்ப யூதர்கள் தாடி இறக்குவாங்க, கத்தரிப்பாங்க, மூச்சை மீசையை வளர்ப்பாங்க, நீங்க அவங்களுக்கு மாறு செய்யுங்க. யூத கிறிஸ்தவர்களுக்கு முடிவெடுத்த சாயம் தீட்ட மாட்டார்கள், நீங்க சாயம் தீட்டுங்க, கருப்பை தவிர்த்து கொள்ளுங்க. இது ஹதீஸ். இஜ்மா சஹாபா என்ன சொல்லுது? அப்துல்லா இப்னு உமர் ஹஜ்ஜிக்கு போனால் தாடியை பிடித்து ஒரு குடிக்கு மேல் உள்ளதை வெட்டுவார்கள். இதை எந்த சஹாபியும் மறுப்பு தெரிவிக்க இல்லையா? அதனால இது இஜ்மா. ஆனா என்ன இஜ்மா இது? இஜ்மா ரெண்டு வகையா பிரிச்சியா? ஒன்னு அல் இஜ்மா லாஹிர், இன்னொன்னு அல் இஜ்மா சுக்கூத்தி, ஊமை இஜ்மா. இது ஊமை இஜ்மாங்கிறாங்க. அப்படின்னா ஒரு சஹாபியும் இப்னு உமரை கண்டிக்க இல்லை வெட்டினத்துக்கு, எல்லாரும் ஊமையா இருந்துட்டாங்களா, மௌனமா? அப்ப இது மௌன இஜ்மா. சரியா? எவ்வளவு பெரிய பிள்ளைன்னு பாருங்க. ஆனா பெரும்பெரும் தலைவர் இமாம்கள் இந்த மாதிரி போறாங்க, அவங்க அப்படி போறாங்கன்னு நாம போகலாமா? இது ஒண்ணு. அடுத்தது சாயம் தீட்டுவது, கருப்பை தீட்டாதீர்கள் ஹதீஸ்ல. ஆனா சாவி மதுஹபுல யுத்தத்துக்கு போச்சத கருப்பு தீட்டணும், படுத்த முடியும். வெள்ளையா இருந்தா எதிரிகள் நினைப்பாங்கன்னா எல்லாம் கிளவ மாறிண்டு எதிர்த்து அடிப்பானுலாம். அதால கருப்பு தீட்டிட்டு போனா பாப்பானா எல்லாரும் வாலிபர்கள் அப்படின்னு பயந்து ஓடுவாங்க. இப்படி உலகத்தில் நடக்கும். சரி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்குண்டு இங்க ஹதீஸை விட்டு போட்டு இமாமுட கருத்துக்கு போறது கேட்டா இஜ்மாவும் யாரும் மறுக்க இல்லை. அப்படி இந்த மாதிரி இந்த குர்ஆன் ஹதீஸை விட்டு போட்டு வேற ஒண்ணு அவங்களுக்கு தனி ஒரு ஆசைன்னு சின்ன பிள்ளைகள் மாதிரி. சின்ன பிள்ளைய பாருங்க, எப்பவுமே அடுத்த வீட்டுக்கு தான் வரும், வீட்டுல இருக்க அது தனி ஒரு ஆசை, அடுத்த வீட்டுல போயிருக்கீங்க. மனிதன் ஒரு இயல்பு. அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த குர்ஆன் ஹதீஸை விட்டு போட்டு இந்த மனிதனுடைய கருத்தின் பக்கம் போறதுல தனி ஒரு ருசி அவங்களுக்கு. அதனால கிதாபுகளை பார்த்தா நிறைய இப்படித்தான் எழுதி எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ சித்திரா அரிசிக்கு தெளிவான ஆதாரம் இருக்கும், அந்த மாசம் பூரா கொடுக்கலாம். பெருநாத்தோழியுடைய நேரம் அன்றைக்கு ஏன்னா 10 மணி 10:30 வரைக்கும் வெயிலாகும் வரைக்கும் நமக்கு தொழலாம், தெளிவான ஆதாரம் இருக்குது. அதனால ஒரு முஸ்லீம் இந்த ரெண்டு மூலாதாரத்தை விட்டு போட்டு வேற ஒன்றின் பக்கம் போக வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இதை சொல்லத்தான் நான் முக்கியமாக வர சொன்னது. அப்போ இதில் எல்லா முஸ்லீம்களும் உறுதியாக இருக்கணும், அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்குனது மட்டும்தான் மார்க்கம், மற்றது மார்க்கம் இல்லை. அப்ப இவங்க எழுதி எழுதி வச்சிருக்கிறாங்களே, இதெல்லாம் வானத்திலிருந்து இறங்குனது இல்லை, அத அவங்களும் ஒத்துக்கொள்றாங்க, இது வானத்திலிருந்து இறங்குனது இல்லை. அப்படி ஒத்துக்கொண்டு சொல்றாங்க, இது இல்லாட்டி நீ எப்படி குர்ஆன் ஹதீஸ விளங்குவீங்கன்னு கேக்குறாங்க. எப்படி விளங்குது குர்ஆன் ஹதீஸ? அப்படி இப்படி கேட்டு சில சிலைகளை கொண்டுகிட்டு வருவாங்க. உமர் ஹத்தாபு 80 கசையடி அடிச்சாங்க மதுபானத்துக்கு, கேட்கிறாங்க, என்ன செய்வீங்க? நலீமிகள் கேட்கிறாங்க. அப்ப இஜ்மாவு சஹாபா இஜ்மாவு இல்லைன்னு சொல்றீங்களே, இந்த உமர் கத்தாபு செஞ்சுக்காங்க. நாம சொல்ல இந்த நபி செஞ்சது 40, நபி செஞ்சது 40, நீங்க ஏன் உமர் கத்தாபுக்கு போறீங்க? முதலாவது உமர் கத்தாபு இப்படி செய்வாங்களா? நபிக்கு மாற்றமா செய்வாங்களா? குர்ஆன் ஹதீஸ்ல நிற்கக்கூடிய ஆளுடைய அவங்க, அப்ப அவங்க செய்ய மாட்டாங்கன்னு நாங்க நம்பணும். அவங்கள 40 அடி அடிச்சுப்பாங்க, 80 அடிக்க மாட்டாங்க. தலாக் குர்ஆன் ஹதீஸ்ல ஒரு தலாக் தான் விடணும் ஒரு முறைக்கு. அதுக்கு பிறகு இன்னொன்று, அதுக்கு பிறகு இன்னொன்று. ஒரு சபையில முத்தலாக் விட்டா ஒண்ணுதான் விடும். ஆனா எழுதி வச்சியா உமர் கத்தாபு முத்தலாக அனுமதிச்சாங்க. அப்போ ஒரு பித்அத்தை செய்வாங்களா? குர்ஆனுக்கு முரணா? எங்க போனாங்க சஹாபாக்களை கேட்காங்க. அப்ப பாருங்க, ஒரு மாத விடாயில இருந்த ஒரு பெண்ணை இப்னு உமர் தலாக்கு விட்டுட்டாங்க. உடனே உமர் கத்தாப் ஓடி வந்து நபிட்டு சொன்னாங்க, மகன் இப்படி ஒரு பிழையை செஞ்சிட்டார். உடனே கூப்பிட்டு மெம்பர்ல ஏறி நின்று பயான் பண்றாங்க. அதுல என்ன சொன்னாங்க? நான் உங்களுக்கு மத்தியில் உயிரோடு இருக்கும் போதே அல்லாஹ்வுடைய வேதத்தை வைத்து விளையாடுகிறீர்களான்னு கேட்டாங்க. அப்ப துப்பரவு இல்லாம இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தலாக் சொல்லக்கூடாது. தெரியாம சொல்லிட்டாங்க, கேட்டாங்க விளையாடுறீங்களா? கூப்பிட்டு சொன்னா மீட்டு எடுத்துக்க போகல, தலாக் செல்லுபடியாக. இதெல்லாம் கண்ணால கண்ட உமர் கத்தாபு முத்தலாக அனுமதிப்பாங்களா? அன்றைக்கு பாருங்க, உலகத்துல சோனக நாடுகள், சோனக நாடு இல்லாத நாடுகள் எல்லாம் காலியிக்குது. நம்ம இலங்கையில மாதிரி காலியா என்ன முத்தலாக்? அவங்கள்ட்ட முத்தலாக்கு ஒரு சபையில 3 தலாக், தல்லத்துக்கு தலாசா உன 3 தலாக் விட்டுட்ட முடிஞ்சது. இது தெளிவான குஃபுரான வேலை இல்லையா? இது பிதுஅத் இல்லையா? இது நபிக்கு முரண், குர்ஆனுக்கு முரண், முழு உலகத்திலே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவ பாருங்க, இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு பிழையான வழியில இந்த சமூகம் போய்கிட்டு இருக்குது. அவ அல்லாஹ் எங்களுக்கு செஞ்ச அருட்கொடை தான் இந்த சத்தியம். குர்ஆன் ஹதீஸ மட்டும் பின்பற்றி நீண்ட காலமா குரல் கொடுத்து நாங்க அந்த கொள்கையில இருந்து வாரோம். அதனால இதிலிருந்து நாங்க அசைஞ்சிடக்கூடாது. யார் எதை சொன்னாலும் சரி அசையக்கூடாது. ஏன்னா நம்ம 1980 நம்ம படிச்சுட்டு இலங்கைக்கு முத முத லீவ்ல வந்து பார்க்க ஏத்தாலையில தௌஹீத் இருக்குது. அப்ப இந்த ஜமாத்து முஸ்லிம் இல்லையே, தௌஹீத் அதுதான் சரிந்து இருந்தது. அப்ப 2 பாங்கு சொல்றாங்க வெள்ளிக்கிழமை. முழு உலகத்திலே 2 பாங்கு, முதலாவது இந்த பாங்கை நப்பாட்டினது நாம தான் ஏத்தாலே சொன்னோம். இந்த ஒரு பாங்கு பித்ஆத் வெள்ளிக்கிழமை ஒண்ணுதான் நபி வழி. ஆனா ஜீரணிக்க ஏதாவது போச்சு அவங்களுக்கு, தௌஹீத்ல இருந்தவங்களுக்கு. இவ்வளவு காலமா சொல்லி வர அது எப்படி இதை விடுவுறது? அப்ப கொழும்புல இருந்தா நிசார் கூவத்தின் ஒரு தலை தௌஹீத்ல பெரிய ஒரு அறிஞர் தான் அவரு. உடனே அவரை கூப்பிட்டு எடுத்தாங்க ஏத்தாலே வந்தார். இப்படி உமர் அலி மோலி இப்படி சூழ்றாரு என்னன்னு கேட்டா, இந்த 2 பாங்கு பித்ஆத் மூலை ஒண்ணுதான் சொன்னது. அவர் அப்படி யோசனை பண்ணிட்டு கேட்டாரு, இத உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சிருக்கிறாங்களே, எப்படி நாம இத பித்ஆத்ங்கிறது? இல்ல பாத்தீங்களா, அந்த பெரிய ஆள் குர்ஆன் ஹதீஸ் இவருக்கு அது படை இல்ல. அப்ப நான் என்ன, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இல்ல மூலவி, அபூபக்கர் செஞ்சாலும் குர்ஆன் ஹதீஸ் இல்லாதது பித்ஆத் இல்ல நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி யோசனை பண்ணாலும் பட்டுட்டாரு. அது சரி, அபூபக்கர் செஞ்சாலும் மார்க்கம் இல்லையே, குர்ஆன் ஹதீஸான மார்க்கம், மார்க்கம் பூரணமாக்கப்பட்டு போச்சு. அதுவே அக்மல் திலக்கும் தீனக்கும் உடனே ஒத்துக்கிட்டா நப்பாட்டு வந்து பாங்க. இலங்கையில முதன் முதல் இந்த பாங்கு நப்பாட்டப்பட்டது ஏத்தாலையில். அப்ப எப்படிப்பட்டவங்களும் சில நேரங்களில் தெரியாம ஒரு சிக்கல மாட்டிக்கிடுவாங்களே. சரியா விளங்கப்படுத்தினா அல்லாஹ் நாடி உங்களுக்கு படம். அப்ப எங்களுக்கு அல்லாஹு தாலா அந்த ஒரு தந்து நாம குர்ஆன் ஹதீஸ் மட்டும் வஹி மட்டும்தான் மார்க் பண்ணி இருக்கிறோம். இதுல உறுதியா இருக்கணும். சிலருக்கு நசீப் இல்லை, என்ன செய்ய அப்படி போயிட்டாங்க. நாங்கள் முயற்சி செய்ய வேண்டியதான், எல்லா மக்களையும் நரகத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். அதனால இந்த விஷயத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கணும். அப்படி சந்தேகங்கள் வந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆதாரம் இல்லாமல் ஒரு அமல் செய்யக்கூடாது. ஆதாரம் இருக்கணும் அதுக்கு குர்ஆன் ஹதீஸில். அதோட கடைசியாக ஒரு விஷயம் சொல்ல இருக்குது, ரொம்ப கவலையான விஷயங்களை ஏத்தாலையில் சகோதரர் அக்பர் மாஸ்டர் வஃபாத் ஆயிட்டாக நேற்று. ஆனால் என்ன சொல்ல வரேன்னாட்டா, உண்மையிலேயே ஒரு முஸ்லீம் ஒரு ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் இந்த அமைப்பில் தான் இருக்கோம் நாம் ஒரு முஸ்லீமா. கிட்டத்தட்ட 25 வருஷம் அவங்கள வந்து உண்மையிலே இதுவரைக்கும் அக்பர் மாஸ்டர் பத்தி ஒரு முறப்பாடு ஜமாத்துக்கு வந்து நான் விசாரித்ததில்லை. அப்படி ஒரு மனுஷன் முடியமான வரை இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருந்த சகோதரர், ஒட்டு முறப்பாடு அவளை பத்தி வந்ததில்லை. என்ன ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் வந்து சிபாரிசு செய்வா, கொஞ்சம் தளர்த்துங்க கொஞ்சம் தளர்த்துங்க இறக்கம் காட்டுங்க இப்படியே சொல்லியிருப்பா. எவ்வளவோ சிபாரிசுகள் எல்லாம் ஏற்றிருக்கிறேன் அவட. உண்மையிலேயே இந்த மாதிரிதான் ஒரு முஸ்லீம் வாழணும். கடைசியில் பாருங்க, வரும்போது ஆஸ்பத்திரிக்கு சொல்லியிருக்கிறா எல்லாருக்கும் சலாம் சொன்னு சொல்லுங்கண்டு. இப்படிலாம் ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குது. அதனால அது பெரிய ஒரு சரியான ஒரு முஸ்லீமா வாழ்றது பெரிய வேலை இல்லை. லேசி என்ன ஏவனத்தை செய்யறது, பாவங்களை தவிர்த்து கொள்றது, இவ்வளவு. அதனால பாருங்க, அவருடைய ஜனாசாவுக்கு கூட்டத்தை அக்கரப்பத்தில இருந்து வந்து சேர்ந்துட்டாங்க. ஏன் அவ்வளவு மஹப்பத் அவளோட, அப்படி நடப்பாங்க மக்களோட. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தீங்க. அவளுக்கு எண்ணத்தில் பிரதோஷம் கொடுக்கணும். எல்லாரும் துவா செஞ்சு கொள்ளுங்க. நாங்களும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். கோவிக்க மாட்டாங்க, யாரோடைய சண்டை சச்சரவுக்கு போக மாட்டார், யாரையும் வாய் திறந்து பேச மாட்டார். அப்படி ஒரு மனுஷன் அல்ஹம்துலில்லாஹ். அதனால தான் இலங்கையிலேயே அக்பர் மாஸ்டர் தெரியாத ஒரு முஸ்லீம் இல்லை. அதான் இவ்வளவு கூட்டம் அவரோட ஜனாசாவும். இதுதான் எங்களுடைய நோக்கம், மௌத்தா மக்களை சம்பாதிக்கணும், மார்க்கத்தை பின்பற்றணும், மக்களையும் நாங்கள் சம்பாதிச்சு வைக்கணும். திடீர் அவன் மௌத்தா போனா ஒரு கூட்டம் தொலைவுனால பல பேர் இருப்பாங்க துவா கபூல் ஆகக்கூடியவங்க. 4 பேர் துவா கபூல் ஆகிட்டுனா சொர்க்கம் அல்ஹம்துலில்லாஹ். 40 பேர் தொழுவிக்கிறாங்க, சிறுக்கு வைக்கக்கூடியவங்க யாரும் இல்லைண்டா அவங்களோட இது பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் ஹதீஸில் வருது. அப்ப நாம இஸ்லாத்தையும் பின்பற்றணும், மக்களையும் சம்பாதிக்கணும், எல்லாரோடையும் நல்ல அழகா நடக்க வேண்டியது அவ்வளவுதான். இதுல கருத்து அவங்க என்ன பல செஞ்சாலும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை, அது நம்மள நலத்தில் கொண்டு தள்ளிடும். பிழையை கண்டால் அது அழகான முறையில் தனியை கூப்பிட்டு அவங்களோட வீட்டில் போய் நல்ல அழகா சொல்லி அவங்களோட நல்லா நம்ம நடந்துகிட்டோம்னு சொன்னா எல்லாரையும் நம்ம சம்பாதிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு பாக்கியம் அவங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய சவால் போயிருக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தரணும். எல்லாரும் துவா செஞ்சு நல்ல முஸ்லீம்களா வாழ்ந்து மரணிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஆள் முயற்சி செய்யணும். ஏன்னா சந்தேகங்கள் இருந்தா கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்னொரு தலைப்பு ஒன்று கொண்டுகிட்டு வந்தேன், ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால ரேடியோவில் ஒரு மௌலவி தலைகள் அவர் மார்க்கத்தை பேச்சு வச்சுக்காது. இந்த உம்மி நபின்னு குர்ஆன் இருக்கு, இதுக்கு என்ன விளக்கம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதையும் கொண்டுகிட்டு வந்தேன், டைம் இல்லை ரொம்ப நேரம் போவோம். இன்ஷா இன்னொரு பாடத்தில் நான் அதை கொண்டு வந்து விளக்குறேன். உம்மி நபின்னா என்ன, இஸ்லாம் என்ன சொல்லுது, அவங்க ஒரு பிரிவார் என்ன வழங்கி வச்சுக்காங்கிறது நாம பார்ப்போம். என்ன இருந்தா கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. சம்பந்தமா என்ன இருக்கிற கேள்விகள் சஹாபாக்களை பின்பற்றணுங்கிறவங்க இந்த ரெண்டு ஆதாரத்தை முன்வைக்கிறாங்களா என்ன இருக்கிறான்னு கேட்கிறாங்க. நூத்து கணக்கில் மதுஹபுகள் இமாம்கள் அது இது பிரிவுகளை எடுத்தா நூத்து கணக்கில் கொண்டுவாங்க. அதைத்தான் பின்பற்ற வேண்டும். அவங்ககிட்ட ஒண்ணு இருக்குது இஜ்மா, சஹாபாக்கள் இஜ்மா, தாபியுடைய இஜ்மா, தபா தாபியுடைய இஜ்மா, மோமியங்களுடைய இஜ்மாவையும் பின்பற்ற வேண்டும். குர்ஆன் ஹதீஸை விட்ட காபிர் இல்ல, இஜ்மா விட்டா காபிர். அவங்ககிட்ட அப்படி இருக்குது. அதனால அவங்ககிட்ட மோமியன்களுடைய இஜ்மாவும் இருக்கான். உதாரணத்துக்கு அவங்க யார மூமின்கிறாங்க, பிரிவு தலைவர் எல்லாம் என்ன சாபி அனவி அம்பலிமா எல்லாம் மூமின்கள் தான். அவங்கள ஒரு முடிவிற்கு இஜ்மா. நாலு மதுஹபுகளில் ஒரு மதுஹபை பின்பற்றுவது வாஜிப், இஜ்மா. அது மறுத்த காபிர். அப்ப அவங்கள பாரு, இன்னைக்கு ஒருத்தன் மதுஹபை பின்பற்றக்கூடாதுன்னு சொன்னா அவன் காபிர். அவங்ககிட்ட நாம சொல்லி பின்பற்றோம்னு சொன்ன காபிர். அதான் அவங்கள்ட்ட இஜ்மா. எல்லா இமாம்களும் ஒத்திருக்கிறாங்களாம். அவங்களோட மதுஹபு கிதாபில் எழுதியும் இருக்கிறாங்க, நாலு மதுஹபுகள் ஒன்றை பின்பற்றுவது வாஜிபு, இது இஜ்மா. நாம அந்த இமாம்களை சொல்ல வரையில் அல்லாஹ்வால் அவங்க சொன்னதா அவங்களுக்கு பின்னால் வந்தது அவங்க எழுதினதா அது நமக்கு தெரியாது. அதெல்லாம் அவங்கள பத்தி நமக்கு அடிக்கி இமாம் ஷாஃபி முஸ்லீம் இல்ல காபிர்லாம் நமக்கு சொல்லாது. ஆனா மசூத் அகமது பொறுத்தவரையில தெரியும், அவர் தான் எழுதிக்காரு கையால. அவர் இப்ப உயிரோடு இருந்ததாரு, அவர் தான் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்காரு. இந்த இதெல்லாம் பின்பற்றணும் பின்பற்றணும் குஃபுரு சிறுக்கான விஷயங்களை அதுல அவரை நாம் அடிச்சு சொல்ல, அவர் மார்க்கத்தில் இல்லை அப்படின்னு. இதை யாரும் சொல்லல, அவரோட மௌத்துக்கு பிறகு எழுதினது அப்படின்னு. ஆனா ஒரு மோடியை சொல்லிக்காரன் அப்படி இல்ல, எழுதி மசூத் அகமது இல்ல பின்னால வந்தவங்க செஞ்ச வேலை அப்படின்னு. சும்மா வெறும் கதை, யாரும் அவரை கைப்பட்டவள் இன்னைக்கு தாபிக்குதா. எப்படி கேக்குறாங்க, தாடி வெட்டு பகிரங்கமான பாவமா மன்னிக்கப்படுமா அப்படின்னு. தாடியை வளருங்கள், அடர்த்தியாக வையுங்கள். கட்டளை, கட்டளைக்கு மாறு செய்யறது பாவம். வேற ஒரு ஹதீஸ்ல வருது, குல்லு உம்மத்தி முஆஃபா, இல்லை உம்மத்தில செய்யக்கூடிய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். இல்லல் முஜாஹித், யார் பகிரங்கமாக ஒரு பாவத்தை செய்யறாங்களோ அதை தவிர அல்ல மன்னிக்க மாட்டான். வழங்குதான இது பகிரங்கம் ஒரு ஆள் செஞ்சுக்கிட்டீங்க அல்ல மன்னிக்க மாட்டான். உதாரணத்துக்கு ஒரு ஆள் இரவில் சாராயத்தை வாங்கிட்டு வீட்டில் குடிக்கிறார், யாருக்கும் தெரியாது தெரியாது ஒருத்தருக்கு. இது அவருக்கும் அல்லாவுக்கும் உரியது. ஆனா குடிச்சிட்டு வெளியில ஆடி ஆடி தெரிகிறார், பண்ணிக்க மாட்டான். சொல்லிட்டீங்களா சொல்லுவாரு டைம் இல்ல சொல்லியா ஆறரைக்கு தானே. ஆறு மணிக்கு சூரிய உதிக்குது. அங்க ஆறரைக்கு வச்சு இங்க எப்படி இருக்கும்? அரை முக்காலா வெயில் வராதா? இப்ப அஞ்சு மணிக்கு தொழுக முடிஞ்சதும் சுபகு ஆறு ஒன்றரை மணிக்கு இருக்குது வரையலாதா? இல்லையே, நாலரைக்கு பாங்கு, நாலரைக்கு பாங்கு, அஞ்சு மணிக்கு தான் தொழுகையில முடிஞ்சிடும். அதான் சொல்றோம், நாலரைக்கு பாங்கு, அஞ்சு மணிக்கு எல்லாம் முடிஞ்சிடும், ஒன்றரை மணி தான் நீங்கிக்கல என்ன? நீங்க இங்க எப்படியோ பார்த்து வாங்க, ஆறு முப்பது அப்ப பெருநாள் தொழுகை இன்ஷா அல்லாஹ் ஆறு முப்பதுக்கு நடக்குமா? புத்தளத்தில் இல்ல அதுக்கு மேல நிக்கல, வெயில் வெயில் பயன் பண்ணல. ஆறரைக்கு நல்லா வந்துடலாம் சார். மூணு மணிக்கு கொழும்புக்கு போறாங்களா பஸ்ல? சரி, மூணு மணி பஸ் வந்துடலாம் சார். அப்ப பெருநாள் தொழுகை தெரியும் தானே? நோம்பு பெருநாளைக்கு போகும்போது எதையும் பலவா சாப்பிட்டு போறது தம்பளம் முடியுமான வரைக்கும் போறது ஒரு ரோட்டால, திரும்பி வாரது ஒரு ரோட்டால, சதக்காக்கள் ஆண்கள் பெண்கள் சதக்காக்கள் கொடுக்கிறது, சந்தோஷமா நாளில் சந்திக்கிறது, முசாபா செய்யறது, யாரும் சண்டைகள் பிடிச்சிட்டு அப்படி கரைக்காம கோபமா இருந்தா உடனே சலாஞ்சலி முசாபா செஞ்சு எல்லாத்தையும் இல்லாம ஆக்கிறோம். ஒரு சிறந்த நாள் அல்லாத சொல்றேன், சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்பட்டு நரகம் அடைக்கப்படுகிறது. அதால கோபம் தாவங்கள் இருந்தா உடனே அதை நீக்கி சகோதரர்களா எல்லாரும் மாறிடும் இன்ஷா அல்லாஹ். தொழுக முடிஞ்சு மானக்கா செய்யறாங்கள, அது மார்க்கத்தில் உள்ளது இல்ல. மானக்கா தூரத்தில் இருந்து வரவங்க எல்லாம் மானக்கா செய்யறது, ஊர்ல உள்ளவங்களுக்கு மானக்கா இல்ல, முசாபா தான் இருக்குது. அது எங்கட இந்த நம்ம ஆய்வு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மசாலாவில் ஒன்று இந்த தக்பீர் இருக்குதா இல்லையா அப்படின்னு. அங்கே அடுத்த கூட்டத்தினா அது இன்ஷா அல்லாஹ் வழியாகும். இதுவரைக்கும் நடக்கு நடந்துகிட்டு இருக்குது. அதான் சொல்றேன், அடுத்த அந்த ஆய்வுல அந்த முடிவு சரியா வரும். திடீர்னு சொல்ல அஜி பெருநாளைக்கு முந்தைய அந்த மசாலா இன்ஷால்லாஹ் தெளிவாயிரும். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.